நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, இன்னைக்கு சுற்றுச்சூழல் மாசுபாட்டை பற்றியும் உலக வெப்பமயமாதலை பற்றியும் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இதனால் பல்வேறு விரும்பத்தகாத மாற்றங்கள் நம்ம பூமியில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் தடுக்கணும்னா இந்த மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, அது ஏன் நடக்குது, அதுக்கு காரணமாக இருக்கிறது எதுங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அந்த செயல்களை தடுத்து நிறுத்த முடியும். இந்த பூமி வருங்காலத்தில் நம்ம சந்ததிகளும் சரி மற்ற உயிரினங்களும் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடமாக இருக்கணும்னா இதையெல்லாம் நம்ம அவசியமாக செஞ்சே ஆகணும். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் புவிப்பரப்பில் முக்கால் பகுதியை ஆக்கிரமிச்சிருக்கிற கடல் பரப்பில் இருக்கக்கூடிய பவளப்பாறைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பவளப்பாறைகள் எப்படி பூமியை பாதுகாக்குது, இந்த பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி அதை பாதிக்குது, அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக சிவரஞ்சனி அவங்க வந்திருக்காங்க. வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம்.
வணக்கம். பவளப்பாறைகள்னு கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் பவளப்பாறைகள் எவ்வளோ முக்கியத்துவம் நமக்கு வாய்ந்தது, அதாவது மனித இனத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. பருவநிலை மாற்றங்களால் பவளப்பாறைகள் எப்படி பாதிக்கப்படுகின்றன, அப்படி பாதிக்கப்படுறதுனால மனித இனத்திற்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால் இன்னைக்கு நம்ம பவளப்பாறைகளை பற்றி சில முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாட்டில் கடல் வளம் வந்து எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படின்னா பவளப்பாறைகளை வச்சு தான் கணக்கிடப்படுகிறது. ஆனால் இப்போ உலகம் முழுவதும் உள்ள பவளப்பாறைகள் வந்து அழிவின் விளிம்பில் உள்ளது. நம்ம மன்னார் வளைகுடா பகுதியில் உள்ள பவளப்பாறைகளும் அதுக்கு விலக்கு கிடையாது. ஏன் நம்ம மன்னார் வளைகுடா பகுதியை சொல்கிறோம் அப்படின்னா, உலகத்திலேயே அதிகமாக பவளப்பாறைகள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மன்னார் வளைகுடாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சில தகவல் சொல்கிறாங்க. பருவநிலை மாற்றம் மற்றும் முறையற்ற மீன்பிடி தொழில் முறைகள் காரணமாக 2030 உலகில் உள்ள பவளப்பாறைகள் பாதி அளவு வெப்பத்தால் பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு வேர்ல்ட் ரிசர்வ்ஸ் இன்ஸ்டியூட் சொல்லியிருக்காங்க. பவளப்பாறைகள் அதாவது கோரல் ரீஃப் என்றதும் ஏதோ ஒரு வகை பாறையோ அல்லது தாவரமோ என்றுதான் நம்ம முதல்ல யோசிப்போம். பவளப்பாறைகள் கடலில் ஆழமில்லாத பகுதிகளில் அதிகமாக காணப்படுகின்றது. கடின பாறை போன்ற இடங்களில் ஒட்டி வாழ்ந்து வளர்ந்து பாலிப் என்ற பருவத்தை அடைந்த பிறகு கால்சியம் கார்பனேட் ஆன ஒரு குடுவை போன்ற கூட்டிற்குள் இருக்கும். வாய் வழியாக உண்டு வாய் வழியாகவே கழிவை வெளியேற்றும் தன்மை கொண்ட பாலிப் கடலில் உள்ள நுண்ணுயிரிகளை உண்டு வாழ்கின்றன. இந்த பாலிப் உயிர் இழந்துவிட்டால் பவளப்பாறைகள் உயிரிழந்து பவளப்பாறை திட்டுகளாக மாறிவிடுகின்றன. ராமேஸ்வரத்தில் இருந்து தூத்துக்குடி வரை உள்ள பகுதிகளில் உள்ளடக்கிய மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் 3000 மேற்பட்ட அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் உள்ளன. இந்த உயிரினங்கள் வாழும் பகுதியை நம்ம மாநில அரசு 1986 கடல்வாழ் உயிரின தேசிய பூங்காவாக அறிவித்தது. அது மட்டுமன்றி 1989 இதனை உயிர் கோழப்பகுதி அதாவது பயோஸ்பியர் ரிசர்வாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதனை யுனெஸ்கோவும் அங்கீகரித்துள்ளது. பவளப்பாறைகள் கடலில் உள்ள மலைக்காடுகள் போன்றவை. வெப்பநிலை ஏற்படும் சிறிய மாற்றங்கள் கூட பவளப்பாறைகளை எளிதாக பாதித்துவிடும். கடல் நீர் வெப்பநிலை அதிகரிப்பதால் பவளப்பாறைகள் வெளுப்பாகிவிடும், அதாவது ப்ளீச்சிங் எனப்படும் ஒரு வகையான மாற்றம்தான். இது ஏன் ஏற்படுது அப்படின்னா, வெப்பநிலை உயர்வு காரணமாக கடல் பாசிகள் வளர்ச்சி குறையும் அல்லது அந்த கடல் பாசிகள் அழிந்துவிடும். வெப்பநிலை அதிகரிப்பு நீட்டித்தால் பவளப்பாறைகள் இறந்துவிடும் சூழல் கூட ஏற்படும். அது மட்டுமின்றி சூழல், உயிரியல், பொருளாதார நலன்களுக்கு இது ஒரு பெரிய இழப்பு. மன்னார் வளைகுடா பகுதிகளில் கடந்த 100 வெப்பநிலை 0.1 to 0.9 degrees Celsius வரை மாற்றம் ஏற்பட்டுள்ளது. 1971 இருந்து 2010 வரை 0.56 to 2.26 வரை மாற்றம் உள்ளது. உலக அளவில் ஏற்பட்டுள்ள வெப்பநிலை அளவை வைத்து பார்த்தால் மன்னார் வளைகுடா பகுதியில் வெப்பநிலை வேகமாக அதிகரித்து வந்துள்ளது என்பதை அறியலாம். இதை நாசா அமைப்பு எடுத்துக்காட்டியுள்ள புள்ளி விவரங்களிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிப்பதால் அந்த வாயு கடல் நீரில் கரைவதும் அதிகரிக்கிறது. இதனால் கடல் நீர் மேலும் அமிலத்தன்மை கொண்டதாகிறது. இதனால் பவளப்பாறைகள் பாதிப்படைகின்றன. இது தவிர கடலின் வெப்பநிலை அதிகரிப்பும் முக்கிய காரணமாக இருக்கிறது. அதாவது வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாக பவளப்பாறைகள் ஒட்டி அதற்கு உணவாக இருக்கும் கடலில் உள்ள தாவர நுண்ணுயிர் அங்கிருந்து வெளியேறிவிடும். அதனால் பவளப்பாறைகள் பிளீச்சிங் எனப்படும் வெளுப்புக்கு ஆளாகின்றன. பெரும்பாலும் கோடைக்காலங்களில் வந்து வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கு. அதனால பவளப்பாறைகள் வந்து வெளுப்புக்கு ஆளாகின்றன. மன்னார் வளைகுடா பகுதியில் 1998 மற்றும் 2002 பவளப்பாறைகள் வெளுப்புக்கு ஆளாகின. அது மட்டுமின்றி 2005 கோடைக்காலங்களில் மன்னார் வளைகுடா பகுதியில் உள்ள பவளப்பாறைகள் வெளுப்புக்கு ஆளாவது தொடர்கதையாகிவிட்டது. 2007 மண்டபம் பகுதியில் குறைவாகவும் கீழக்கரை தூத்துக்குடி பகுதிகளில் அதிகமாகவும் பிளீச்சிங் இருந்தது. இதற்கு காரணம் கோடைக்காலங்களில் வெப்பநிலை அதிகரிப்பது மட்டுமே. வெளுப்புக்கு ஆளாகும் பவளப்பாறைகள் வெப்பநிலை குறைந்தால் அது அடுத்த 2 புத்துயிர் பெற்றுவிடும். சில நேரங்களில் வெளுப்புக்கு ஆளாகும் பவளப்பாறைகளின் உயிர்ப்பை மீட்க முடியாமல் போய்விடலாம். கடலின் நீர்மட்டம் அதிகரிப்பதும் பவளப்பாறைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். இந்த தகவல் IPCC அதாவது இன்டர் கவர்மெண்டல் பிளானல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடல் நீர்மட்டம் அதாவது மீன் சீ லெவல் உயர்வினால் தண்ணீரின் ஆழம் அதிகரிக்கும். அதனால் பவளப்பாறைகளின் வளர்ச்சிக்கு தேவையான சூரிய வெளிச்சம் குறைந்து பவளப்பாறைகளின் வளர்ச்சியும் குறையும். பவளப்பாறைகள் குறைந்தால் கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் அதிகரிக்கும். அலைகள் என்றாலே நமக்கு சுனாமி தான் ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட அலைகளை குறைப்பதற்கு பவளப்பாறைகள் மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக தோன்றுகிறது. அலைகளின் வேகமும் கடல் அரிப்பும் அதிகமாகிறது. பவளப்பாறைகள் அழிக்கப்படுவதால் புயல் பாதிப்புகளும் தீவிரமாகிவிடும். பவளப்பாறைகள் கடலுக்குள் இருக்கும் இயற்கையான நர்சரிகள் போலவே இருக்கின்றன. பல்வேறு கடல்வாழ் உயிரினங்களில் வாழ்விடமாக அவை இருக்கின்றன. கடல் அரிப்பை தடுப்பதில் பவளப்பாறைகளுக்கு முக்கிய பங்கு உள்ளது. கடலின் வெப்பநிலை உயர்வும் கடல் நீர்மட்ட உயர்வும் பவளப்பாறைகளை அழியும் நிலைக்கு கொண்டு வந்துவிடும். மன்னார் வளைகுடா பகுதிகளில் ராமேஸ்வரத்திலிருந்து தூத்துக்குடி வரை அதாவது 140 கிலோமீட்டர் தூரத்திற்கு பவளப்பாறைகள் உள்ள 21 குட்டி தீவுகள் இருக்கின்றன. நம்ப முடிகிறதா இந்த தகவலை? அந்தமான் நிக்கோபார் பகுதிகளிலும் லட்சத்தீவு பகுதிகளிலுமே தீவுகள் அதிகமாக இருக்கின்றது என்று இதுவரை நாம் தெரிந்திருப்போம். ஆனால் இன்று ஒரு புதிய தகவல், 21 குட்டி தீவுகள் ராமேஸ்வரத்திலிருந்து தூத்துக்குடி வரை உள்ள 140 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளன. இவற்றில் மண்டபம் பகுதிகளில் உள்ள பூவரசம்பட்டி என்ற சிறிய தீவும் தூத்துக்குடி பகுதியில் விளாங்கி சல்லி என்ற சிறிய தீவும் கடலில் மூழ்கின. இது ஒரு ஆச்சரியத்திற்குரிய செய்தியும் ஒரு எச்சரிக்கை தரக்கூடிய செய்தியும். அதாவது நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட தீவு இதற்கிடையில் இருக்கிறதா என்பதே இப்போதுதான் தெரிய வருகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் 21 குட்டி தீவுகள் நம்மால் பாதுகாக்கப்பட வேண்டியவை. இந்த பகுதியில் உள்ள கடல் பகுதியில் கடல் பாசி சேகரிக்கும் தொழில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இயற்கை முறையில் கடல் பாசிகளை சேகரிக்கும் இந்த பணியில் மீனவ பெண்களும் ஈடுபட்டு வருகிறார்கள். கடல் பாசிகள் அதாவது சீவீட் கடல் உணவை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கடலில் கலக்கும் மாசுகளையும் ஈர்க்கக்கூடியவை. அத்துடன் கார்பன் டை ஆக்சைடு ஈர்த்து கடலின் வெப்பநிலையும் குறைக்கின்றன. மன்னார் வளைகுடா பகுதியில் 150 வகையான கடல் பாசிகள் உள்ளன. இவை மொத்தம் 8.7 லட்சம் டன் அளவுக்கு இருக்கின்றன. ஆண்டுக்கு 22,000 டன் அளவுக்கு இந்த பாசிகள் எடுக்கப்படுகின்றன. ஆனால் இப்போது அண்மை காலங்களில் இந்த கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸை சேர்ந்த அயல் நாட்டு கடல் பாசி ஊடுருவி வருகிறது. இந்த பாசிகள் பவளப்பாறைகளை படிந்து சுவாசத்தை தடுத்து நிறுத்தி அதற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அத்துடன் மீனவர்களின் வாழ்வாதாரங்களும் பாதிக்கப்படுகின்றன. இந்த அயல் நாட்டு கடல் பாசிகள் இடமிருந்து பவளப்பாறைகளை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை பெய்யும் வடகிழக்கு பருவமழை காரணமாக தண்ணீர் கடலில் சேர்கிறது. ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை கடலில் மீன் பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பவளப்பாறைகளை பாதுகாக்க இந்த இரண்டு காரணங்களும் பெரிதாக உதவுகின்றன. கடல் நீர் வெப்பமடைவதால் பவளப்பாறைகளின் அழிவுக்கு முக்கிய காரணமாக இருந்த போதிலும், கடலோர பகுதிகளில் நடைபெறும் விரிவாக்க பணிகள் கடந்த காலங்களில், அதாவது 2005க்கு முன்னதாக நடந்த பவளப்பாறைகளை தோண்டி எடுத்தல் போன்ற முறையற்ற செயல்பாடுகள், தொழிற்சாலைகளின் கழிவுகள் நேரடியாக கடலுக்கு விடப்படுவதனால் கடல் அமிழத்தன்மை அடைதல் போன்றவற்றையும் பவளப்பாறைகளின் அழிவுக்கு காரணமாக இருக்கின்றன. இதனால் கடல் பவளப்பாறைகளை வாழ்வாதாரமாக கொண்டு கடலில் வாழும் ஏராளமான நுண்ணுயிர்கள் அழிந்துவிடும் அபாயம் உள்ளது. வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் அளவை குறைத்து சுற்றுச்சூழலை மேம்படுத்துவது, தொழிற்சாலைகளின் கழிவுகள் கடலில் கலப்பதை தடுப்பது, பவளப்பாறைகளை வெட்டி எடுப்பதை தடுப்பது, கடலில் வெடிவைத்து மீன் பிடிப்பதை தடுப்பது போன்ற செயல்கள் மிகவும் அவசியமானது பவளப்பாறைகளை காப்பாற்றுவதற்கு. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு நல்ல பவளப்பாறைகள் இருந்தால் மீன் பிடித்தல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் மூலம் ஆண்டுக்கு $1,00,000 முதல் $600,000 வருவாய் கிடைக்கும் என்று ஐக்கிய நாடுகள் அமைப்பான வேர்ல்ட் கன்சர்வேஷன் மானிட்டரிங் சென்டர் கூறியுள்ளது. கடல் மீன் வளத்திற்கு, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும், மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கும் பவளப்பாறைகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அத்துடன் பவளப்பாறைகளை கடலோர பகுதிகளுக்கு இயற்கை தந்த ஒரு பாதுகாப்பு அரண். எனவே பவளப்பாறைகளை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம். இட் இஸ் பெட்டர் லேட் தான் நெவர். நன்றி.
நேயர்களே, இதுவரைக்கும் பவளப்பாறைகளுடைய முக்கியத்துவம் பற்றியும், சுற்றுச்சூழல் பாதிப்புனால அந்த பவளப்பாறைகள் எப்படி பாதிக்கப்படுது, அதனால நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, இதை எப்படி தடுக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க நம்ம பல்கலைக்கழக மண் மற்றும் வேளாண் வேதியியல் துறை முதுகலை மாணவி சி சிவரஞ்சனி அவங்க. இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422 243 1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.